23 நற்செய்தி ஊழியத்தின் இதர வழிகள். கண் தெரியாதோர் மேல் கவனிப்பு. கண் பார்வையற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். தூதர்கள் அவர்களுடைய காலடிகளை பாதுகாக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய வழியெங்கும் சுற்றியிருக்கும் ஓராயிரம் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுகிறார்கள். தங்கள் மத்தியிலுள்ள கண் தெரியாதோர், வியாதியஸ்தர்களை புறக்கணிக்கிற தம் மக்களுடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுப்பதில்லை. கண் தெரியாதோர் இடரும்படிக்கு திருச்சபையில் நடந்து கொள்கிறவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள். ஏனென்றால் கண் தெரியாதோருக்கும் வேதனையிலிருப்போருக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றோருக்கும் பாதுகாவலர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இடரல் என்று வேதவசனம் எதைச் சொல்கிறது? கண் தெரியாதோர் கால் இடரும்படி அவர்கள் முன்வைக்கிற ஒரு கட்டை அல்ல, அதைவிட அதிகமானது அதில் உள்ளது. கண் தெரியாத ஒரு சகோதரனுடைய ஆற்றலை கெடுக்கிற போக்கை கடைபிடிப்பதும், அவனுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவதும், அவனுடைய நல்வாழ்வை தடுப்பதும் அதிலடங்கும். கண் பார்வை இழந்த ஒருவர் காண்கிற திறனை இழந்திருப்பதால் எல்லா பக்கத்திலும் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும். அவருக்கு இருளாகத் தெரிகிற உலகில் தட்டு தடுமாறி நடந்து செல்வதைக் காணும்போது பரிவும் இரக்கமும் நமக்கு உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகாத இருதயம் தேவ கிருபையால் மிருதுவாக வேண்டிய நிலையில் உள்ளது. திக்கற்றோர் மேல் அக்கறை. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் வரையிலும் அக்கறை காட்ட அவசியமுள்ள திக்கற்றோர் இருப்பார்கள். திருச்சபையின் அங்கத்தினர்கள் அவர்கள் மேல் கனிவான அன்பும் பரிவும் காட்டாதபட்சத்தில் பல வழிகளில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். இவர்களைப் போல திக்கற்ற நிலையில் இருப்போருக்கு தாய்மாரையும் தகப்பன்மாரையும் திருச்சபை வழங்க வேண்டும். ஜெபங்களாலும் கிரியைகளாலும் விதவைகள் திக்கற்றோர் மேல் மனதுருக்கத்தை காட்டும்போது தேவன் அதை நினைவு கூர்ந்து இறுதியாக பலனளிப்பார். தரித்திரரை நீங்கள் தாங்கும்போது, உபத்திரவப்படுவோர் மேல் பரிவு காட்டும்போது, திக்கற்றோருக்கு சிநேகிதராகும்போது இயேசுவோடு நெருக்கமான உறவுக்குள் வருகிறீர்கள். தாய் தகப்பன் இல்லாததால் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பணியைச் செய்ய அநேகர் முன்வருவதில்லை. காரணம், தாங்கள் நினைப்பதைவிட அதிக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். தங்களை பிரியப்படுத்த அதிக நேரம் செலவிட முடியாது. ஆனால் வேலை செய்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் தங்களை மறுத்தவர்களுக்கும் தான் பரலோகம் சொந்தமானது. எந்த வேலையும் செய்யாத நபர்கள் ராஜாவின் விசாரணையில் அதை அறிந்து கொள்வார்கள். தங்களை கவனிப்பதிலேயே கவனம் செலுத்தி தங்களை பற்றியே யோசிப்பவர்களுக்கு எந்த வசதியும் செய்யப்படவில்லை. தம் இடது பக்கத்தில் நின்றவர்களுக்கு பயங்கரமான தண்டனையை ராஜா கூறினார். அவர்கள் மிகப்பெரிய குற்றங்களைச் செய்ததாகச் சொல்லவில்லை. இன்னென்ன செய்தார்கள் என்பதற்காக அல்ல, இன்னென்ன செய்யவில்லை என்பதற்காகத்தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். பரலோகம் அவர்களுக்கு நியமித்திருந் தவற்றைச் செய்யவில்லை. அவர்கள் தங்களையே பிரியப்படுத்தினார்கள். அதனால் சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்களுக்கான பங்கைத்தான் அடைய முடியும். திக்கற்ற பிள்ளைகளை தேவன் ஒப்படைத்த சொத்துக்களாக ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு தம் சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களை கண்டுகொள்ளாமல் பக்கமாக விலகிச் செல்கிறோம். அவர்கள் கந்தை கோலமாக, அருவருப்பாக, கொஞ்சமும் மனதிற்கு பிடிக்காதவர்களாக தெரியலாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய சொத்துக்கள். விலை கொடுத்து அவர்களை வாங்கியிருக்கிறார். அவருடைய பார்வையில் விலையேறப் பெற்றவர்கள். அவர்கள் தேவனுடைய மாபெரும் குடும்பத்தின் அங்கத்தினர்கள். தேவனுடைய உக்கிராணக்காரர்களான கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு பொறுப்பாளிகள். அவர்களுடைய ஆத்துமாக்களை உன் கையிலே கேட்பேனென்று இயேசு சொல்கிறார். திக்கற்றவர்களான இவர்களுக்கு தங்கள் கடமையைச் செய்ய திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனாலும் கடமைக்காக மட்டும் அவர்களுக்காக ஊழியம் செய்யாதீர்கள். அவர்கள் மேலுள்ள அன்பால் அவர்களை இரட்சிக்க கிறிஸ்து மரித்தார் என்பதால் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய அந்த ஆத்துமாக்களை கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்கள் பாவங்களில் வாழ்ந்து வழி தப்பித் திரிந்தபோது அவர் உங்களை நேசித்தது போல அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறார். தங்கள் மத்தியிலுள்ள திக்கற்றோர், தகப்பனில்லாதோர், நடவாதோர், பார்க்காதோர், வியாதியஸ்தர்களை புறக்கணிக்கிற தம் மக்களுடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுப்பதில்லை. யாருமற்ற இந்த பிள்ளைகளையும் வாலிபர்களையும் பராமரிக்கிற ஊழியத்தைச் செய்கிற அனைவருக்கும் முன்பாக பரந்த களமுள்ளது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி சரியான குணத்தை உருவாக்குகிற ஒரு சாதகமான சூழல் அவர்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. நாம் கனிவோடு நாடிச் செல்ல வேண்டிய இக்கட்டான நிலையிலுள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். மற்றபடி அறியாமையிலேயே வளர்ந்து கொடும் குற்றங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர்களில் பலர் கிறிஸ்துவைப் போன்று கனிவோடு கண்காணிக்கிறவர்களின் கீழ் சாதகமான சூழல்களை பெற்று கிறிஸ்துவுக்காக இரட்சிக்கப்பட முடியும். மற்றவர்களுக்காக இத்தகைய ஊழியத்தை செய்வதற்கு முயற்சியும் சுயமறுப்பும் தியாகமும் அவசியம். ஆனால் தேவனுடைய மிகப்பெரிய ஈவான அவருடைய ஒரே பேரான குமாரனோடு ஒப்பிடும்போது நாம் செய்யும் மிகச்சிறிய தியாகம் ஒரு பொருட்டாகுமா? நாம் தேவனுடைய உடன் வேலையாட்களாகிற சிலாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேறு நிறத்தவர். இந்த தேசத்தில் இதுவரை ஊழியம் செய்யப்பட்டிராத மிகப்பெரிய ஒரு களம் உள்ளது. ஆயிரமாயிரமான எண்ணிக்கையில் வேறு நிறத்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவில் நடைமுறை ரீதியான உண்மையான விசுவாசமுடையவர்கள் இவர்களிடம் பரிவும் இரக்கமும் காட்ட வேண்டும். இவர்கள் அயல் நாட்டில் வாழவில்லை. மரத்தாலும் கல்லாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்களை பணியவும் இல்லை. அவர்கள் நம்மத்தியில் வாழ்கிறார்கள். அவர்களை நாம் புறக்கணித்திருப்பதாகச் சொல்லி அவர்கள் பக்கமாக நம் கவனத்தை தேவன் திருப்புகிறார். ஊழியம் சென்றிராத பரந்த களம் நமக்கு முன்னால் உள்ளது. தேவன் நம்மை நம்பி ஒப்படைத்துள்ள வெளிச்சத்தை அவர்களுக்கு வீச அழைக்கிறார். வெள்ளை நிறத்தவருக்கும் கருப்பு நிறத்தவருக்குமிடையே பிரிவினை சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக சிருஷ்டிகரை நேசிக்கவும் தங்கள் அயலகத்தார் மேல் பாரபட்சமற்ற அன்பு காட்டவும் சொல்கிற வேத வசனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படியும்போது இந்நிலை மாறும். எரிகோ மதில்கள் தகர்ந்தது போல தப்பெண்ணமாகிய இந்த மதில்களும் தகர்ந்து விடுதும். இக்காலத்திற்கான சத்தியத்தை விசுவாசிப்பதாகச் சொல்கிறவர்களுடைய ஒவ்வொரு திருச்சபையும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் சிந்தித்து செயல்படுகிற சிலாக்கியம் பறிக்கப்பட்டவர்களுமான இந்த மக்களை நோக்கி பார்க்க வேண்டும். தென்பகுதி மக்களுக்கான ஊழியத்தை செய்யத் துவங்குவோம். எதுவுமே செய்யாமல் செயல்படுத்தாத தீர்மானங்களை எடுப்பதோடு திருப்தியடையக்கூடாது. கருப்பினத்தவரான நம் சகோதரரின் இக்கட்டை தணிக்கும்படி நம் ஆண்டவருக்காக மனப்பூர்வமாக ஏதாவது செய்வோம். ஜீவ புத்தகத்தில் வெள்ளை இனத்தவரின் பெயருக்கு அருகில்தான் கருப்பு இனத்தவனின் பெயரும் எழுதப்படுகிறது. எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஒன்றுதான். பிறப்பும் தேசமும் நிறமும் மனிதர்களை உயர்த்தவோ தாழ்த்தவோ முடியாது. குணம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. ஒரு செவ்வின மனிதனும் ஒரு சீனாக்காரனும் ஒரு ஆப்பிரிக்கனும் கீழ்ப்படிதலோடும் விசுவாசத்தோடும் தன் இருதயத்தை தேவனிடம் கொடுக்கும்போது இயேசு அவர்களை நேசிப்பது எவ்விதத்திலும் நிறத்தை வைத்திருக்காது. அவர்களில் ஒருவரை இயேசு என்னுடைய பிரியமான சகோதரன் என்றுதான் அழைப்பார். நற்செய்தியின் நம்பிக்கையை இறுகப் பிடித்துக் கொண்ட தாழ்மையான ஒரு ஆப்பிரிக்கனுடன் பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும் சந்தோஷமாக இடங்களை பரிமாறிக்கொள்ளப் போகிற நாள் வருகிறது. தேவன் இஸ்ரவேலர் மேல் காட்டிய அக்கறையை விட தம்மை ஏற்றுக்கொண்டு தமக்காக சேவை செய்யக்கூடிய ஆபிரிக்க இன ஆத்துமாக்கள் மேல் காட்டுகிற அக்கறை எந்தவிதத்திலும் குறைவானதில்லை. எல்லா வகுப்புகளையும் சேர்ந்த மக்கள் மத்தியில், குறிப்பாக கருப்பின மக்களுக்கு மத்தியில் நற்செய்தி ஊழியம் செய்வதில் இதுவரை செய்திருப்பதைவிட தேவன் அதிகம் எதிர்பார்க்கிறார். நம் அன்புக்கு பாத்திரமானோருக்கு நாம் செய்வதைவிட கருப்பின மக்களுக்கு அதிகமாகச் செய்ய கடன்பட்டிருக்கவில்லையா? இவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தவர்கள் யார்? இவர்களை அறியாமையில் வைத்திருந்தவர்கள் யார்? இவர்கள் சீர்கட்டிருந்தால், மோசமான பழக்க வழக்கங்களும் நடத்தைகளும் உடையவர்களாக இருந்தால் அதற்கு காரணம் யார்? இவர்களுக்கு ஊழியம் செய்கிற கடன் வெள்ளையினத்தவர்களுக்கு இல்லையா? இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தீங்கு இழைக்கப்பட்டிருக்கும்போது இவர்களை உயர்த்துவதற்கு ஊக்கமான முயற்சி எடுக்கப்படக்கூடாதா? இவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும். நம்மைப் போல இவர்களிலும் இரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். இச்சையடக்க சீர்திருத்தம். இச்சையடக்கத்தோடு வாழ்பவர்கள் எனச் சொல்லிக் கொள்வோரில் செவன்த் டே அட்வென்டிஸ்டினர்தான் முன்னணியில் இருக்க வேண்டும். இச்சையடக்கம் குறித்த கேள்வியைப் பொறுத்தவரை எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நில்லுங்கள். கற்பாறையைப் போல உறுதியாயிருங்கள். பொது இடங்களில் பிரசங்கம் செய்வது தவிர இச்சையடக்கம் சம்பந்தமான விஷயங்களில் நாம் செய்ய வேண்டிய ஓர் ஊழியம் உள்ளது. துண்டு பிரதிகளிலும் நம் பத்திரிகைகளிலும் நம் நியதிகளை வெளியிட வேண்டும். சத்தியத்தை அறியாதோருடன் தொடர்பு கொள்வதற்காக மக்களை அவர்களுடைய கடமை குறித்து விழிக்கச் செய்ய எல்லா வழிகளிலும் முயல வேண்டும். நாம் எவ்வளவுக்கு சுயமறுப்போடும் சுயதியாகத்தோடும் முயற்சிகளை எடுத்தோமோ அவ்வளவுக்குத்தான் நம் ஊழியப் பணியில் வெற்றி கிடைத்திருக்கிறது. நாம் திருச்சபையாக ஆண்டவருக்கு முன் நம்மை தாழ்த்தியிருக்க வேண்டும். தெளிவாகவும் நேரடியாகவும் இச்சையடக்க சத்தியத்தை அறிவித்திருக்க வேண்டும். அப்போது நாம் எவ்வளவு அதிகம் சாதித்திருப்போம் என்பதை ஆண்டவர் மட்டுமே அறிவார். இச்சையடக்க விஷயத்தில் தேவ மக்கள் உறுதியான ஆதரவு கொடுக்க வேண்டும். இச்சையடக்கம் இல்லாத நிலை மேலோங்கி வருகிறது. சுய இன்ப நாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. சுகாதாரச் சீர்திருத்தம் பேசுகிற வெளியீடுகள் அதிகம் தேவைப்படுகின்றன. இந்த விஷயம் பற்றி பேசுகிற புத்தகங்கள் சுவிசேஷத்தின் உதவிக்கரமாக இருக்கின்றன. சத்தியத்தை சிறப்பாக அறிந்து கொள்ளும்படி வேதாகமத்தை ஆராய ஆத்துமாக்களை வழிநடத்துகின்றன. இச்சை எனும் மாபெரும் தீங்கிற்கு எதிராக எச்சரிப்பின் செய்தியை உரக்கக் கூற வேண்டும். ஓய்வு நாளை கைக்கொள்கிறவர்கள் நம் சுகாதார புத்தகங்களும் பத்திரிகைகளும் சொல்கிற அறிவுரைகளை வாசித்து அவற்றின்படி நடந்தால் இதை சாதிக்கலாம். இதைவிடவும் அதிகமாக அவர்கள் செய்ய வேண்டும். தங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு மத்தியில் இந்த வெளியீடுகளை கொடுப்பதற்கு ஊக்கமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். மது, புகையிலை, இதுபோன்ற சிற்றின்ப நாட்டங்கள் ஆகியவற்றுக்கு செலவழிக்கிற பணத்தை மிச்சப்படுத்துவேன். வியாதியஸ்தருக்கும் ஏழைகளுக்கும் நிவாரணம் வழங்கவும் இந்த உலகத்தில் பயனுள்ள வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் பயிற்சி கொடுக்கவும் அந்த பணத்தை செலவிடுவேன் என்று உறுதிமொழி எடுக்கச் சொல்லுங்கள். தொடர்ந்து உதவி செய்வதன் முக்கியத்துவம். மாபெரும் கூட்டங்களில் சத்தியத்தை அறிவித்ததும் அது குறித்த கேள்விகள் மனதில் எழுகின்றன. அவ்வாறு ஆர்வம் கொண்டோரை தனிப்பட்ட விதத்தில் கண்காணிப்பது மிகவும் முக்கியம். சத்தியம் பற்றி ஆராய்ந்தறிய விரும்புகிறவர்களை வேத வசனத்தை கருத்தோடு ஆராய்வதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவதற்கு யாராவது ஒருவர் உதவி செய்தாக வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தின் இந்த முக்கிய காலகட்டத்தில் ஞானமாக வழிநடத்தப்பட்ட வேதாகம ஊழியர்கள் அவர்களுக்கு உதவியாகச் சென்று வேதவசனமாகிய பொக்கிஷச் சாலையை திறந்து காட்டுவது எவ்வளவுக்கு முக்கியம்! பொன்னான தருணத்தை இழந்திருக்கிறோம். தாக்கங்கள் ஏற்பட்டும் அவற்றை தொடர்ந்து கண்காணிக்கவில்லை. இதற்கு அவர்களில் ஆர்வமே ஏற்படாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் மனதில் உணர்த்துதல் உண்டாகும்போது அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டால் மீண்டும் சிந்தையில் சத்தியத்தின் தாக்கத்தை உண்டாக்குவது மிகவும் கடினம். பொருளாதார உக்கிரானத்துவம். கிறிஸ்தவ முயற்சிகளுக்கு அல்பாவும் ஒமேகாவுமாக இருப்பவரின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கே நம் வசதி வாய்ப்புகளை செலவிட வேண்டும். பணம் முக்கியம்தான். பணத்தால் ஏராளமான நன்மைகளை செய்ய முடியும். தேவப்பிள்ளைகளின் கரங்களில் அது இருந்தால் பசியுள்ளோரை போஷிக்கவும் தாகமுள்ளோரின் தாகம் தணிக்கவும் வஸ்திரமில்லாதோரை உடுத்துவிக்கவும் பயன்படும். ஒடுக்கப்படுவோருக்கு அது ஒரு பாதுகாப்பு, நோயுற்றோருக்கு உதவுவதற்கான வழி. ஆனால் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் கிறிஸ்துவின் நோக்கத்தை முன்னெடுக்கவும் பயன்பட்டாலொழிய பணம் வெறும் மணலுக்குத்தான் சமம். தமது ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான திட்டங்களை தேவன்தாமே உருவாக்கினார். மேலும் தம் நோக்கத்திற்கு உதவி செய்யும்படி அவர் அழைக்கும்போது, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் கூடுதலாக ஆதாயம் கிடைத்தது என்று அவர்கள் பதில் சொல்லும்படி வசதி வாய்ப்புகளை பரிபூரணமாக தம் மக்களுக்கு அருளியிருக்கிறார். மறுமை உலகத்திற்குள் பணத்தை எடுத்துச் செல்ல முடியாது. அங்கு அது தேவையுமில்லை. ஆனால் கிறிஸ்துவிற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காகச் செய்யப்படுகிற நற்கிரியைகள் பரலோக மன்றங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கர்த்தருடைய ஈவுகளை தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே செலவிட்டு ஏழ்மையிலிருக்கும் தங்கள் சக மனிதர்களுக்கு உதவவும் உலகத்தில் தேவ ஊழியத்தை வளர்க்கவும் எதுவுமே செய்யால் இருப்பவர்கள் தங்கள் சிருஷ்டிகரை கனவீனப்படுத்துகிறார்கள். பரலோக பதிவுகளில் அவர்களுடைய பெயர்களுக்கு நேராக தேவனை கொள்ளையடித்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆத்துமாக்களின் மதிப்போடு ஒப்பிடும்போது இக்காலத்தில் பணத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? நம்மிடமுள்ள ஒவ்வொரு பணத்தையும் நம்முடையதாக அல்ல, ஆண்டவருடையதாக கருத வேண்டும். ஆண்டவரிடமிருந்து வந்த ஒப்பற்ற பொக்கிஷமாக கருத வேண்டும். தேவையற்ற சிற்றின்பங்களில் அவற்றை வீணாக்காமல் தேவனுடைய நோக்கத்திற்காகவும் ஆண்களையும் பெண்களையும் அழிவிலிருந்து இரட்சிக்கும் பணிக்காகவும் பயன்படுத்த வேண்டும். நற்செய்தி ஊழியம் எவ்வளவு பெரிது! உலகில் அதை செய்வதற்கு நம் செல்வாக்கும் ஆதரவும் தேவை என்பதற்கு இந்த ஊழியத்தின் முக்கியத்துவம் போதுமான காரணமாக இருக்காதா? சத்தியம் பிற நாடுகளிலும் அறிவிக்கப்பட வேண்டும். உள்ளூர் ஊழிய பணிகள் தாங்கப்பட வேண்டும். சகலவிதமான ஆடம்பரத்தையும் மறுத்துவிட்டு நம் காணிக்கைகளை தேவனுடைய பொக்கிஷ சாலையில் போட வேண்டாமா? இந்த ஊழியம் பரலோகத்தின் அங்கீகாரத்தை பெறாததா? இக்கடைசி நாட்களுக்கான ஊழியம் பரம்பரை சொத்துகளால் ஆதரிக்கப்படவில்லை, உலகச் செல்வாக்கால் நடத்தப்படவும் இல்லை, சுய மறுப்பாலும் தியாக மனப்பான்மையாலும் தாங்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பாடுகளில் இங்கே நாம் பங்காளர்களாகிற சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிதாக சிருஷ்டிக்கப்படும் பூமியில் நாம் சுதந்திரத்தை பெறுவதற்கான உரிமையையும் அருளியிருக்கிறார்.
அர்ப்பணிப்போடு தேவனுக்காக பொக்கிஷ சாலையில் போட்ட காணிக்கையையும் அந்த காணிக்கையால் உண்டான விளைவையும் தூதர்கள் உண்மையோடு பதிவு செய்வது எனக்கு காட்டப்பட்டது. தேவனுடைய நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு காசையும் கொடுப்பவரின் விருப்பம் அல்லது தயக்கத்தையும் தேவனுடைய கண் ஆராய்ந்தறிகிறது. கொடுப்பதிலுள்ள நோக்கமும் பதிவு செய்யப்படுகிறது. தேவன் தங்களிடம் எதிர்பார்ப்பது போல தேவனுக்கு சொந்தமானவற்றை அவரிடமே திரும்ப கொடுக்கிற சுயதியாகமும் அர்ப்பணிப்பும் உள்ளவர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை பெறுவார்கள். அவ்வாறு வழங்கப்பட்ட காணிக்கைகள் தவறாக பயன்படுத்தப்படலாம். தேவ மகிமைக்காகவும் ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காகவும் பயன்பட வேண்டுமென்று அவற்றை கொடுத்தவரின் நோக்கம் அதனால் நிறைவேறாமல் போகலாம். ஆனாலும் ஆத்துமாவில் உண்மையுடன் தேவ மகிமையை மட்டுமே நினைத்து அவற்றை கொடுத்தவர்கள் தங்களுக்குரிய பலனை அடையாமற் போவதில்லை.
தேவையிலுள்ள ஒரு சகோதரருக்கு உதவி செய்யவோ, சத்தியத்தை பரப்புவதில் தேவ நோக்கத்திற்கு உதவி செய்யவோ கிடைக்கிற ஒவ்வாய்ப்பும் ஒரு முத்து போன்றது. அதை முன்னரே பரலோகத்திற்கு அனுப்பி பத்திரப்படுத்துவதற்காக பரலோக வங்கியில் செலுத்திவிடலாம். தேவன் உங்களை சோதித்தருகிறார். தம் கையை தாராளமாகத் திறந்து தம் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். அவற்றை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வீர்களா? ஆத்துமாக்களின் மதிப்பை உணர்வீர்களா? அவர் உங்களிடம் ஒப்படைத்துள்ள வசதிகளை வைத்து முடிந்ததை செய்வீர்களா? இவற்றையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுபோன்று மேம்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுடைய பரலோக பொக்கிஷத்தோடு சேர்கிறது. பரலோக பதிவேடு. ஒவ்வொரு மனிதனுடைய கிரியையையும் தூதர்கள் உண்மையோடு பதிவு செய்கிறார்கள். அன்பான ஒவ்வொரு செயலும், இரக்கமான ஒவ்வொரு வார்த்தையும், உபத்திரவத்திலும் ஒடுக்கத்திலும் இருப்பவர்களுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு ஜபமும் நித்திய சிங்காசனத்திற்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டு அழியாத பரலோக பதிவில் வைக்கப்படுகின்றன. இருளை அகற்றவும், கிறிஸ்துவை பற்றிய அறிவை தூரதேசத்தில் பரப்பவும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு வெற்றிகரமான முயற்சி பற்றிய அறிக்கை பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த செயலை பிதாவுக்கு முன்பாக நினைவு கூறும்போது பரலோகச் சேனை முழுவதிலும் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது.
நமக்கு உதவியாளர்களாக இருக்கும்படி தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். பூமிக்கும் பரலோகத்திற்கும் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். மனுபுத்திரரின் கிரியைகள் பற்றிய பதிவை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். உன்னதத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகிற ஒரு பதிவு குறித்து ஞாபகம் இருந்தால் நலமாயிருக்கும். அந்த பதிவு புத்தகத்தில் எதுவும் விடுபடப் போவதும் இல்லை, தவறு ஏற்படப் போவதும் இல்லை. அதிலிருந்துதான் அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். தேவனுடைய சேவையில் புறக்கணிக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் அங்கு பதிவு செய்யப்பட போகின்றன. மேலும் அன்பாலும் விசுவாசத்தாலும் விளைந்த ஒவ்வொரு செயலும் நித்தியமாக அங்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலேயே இருக்கும்.